Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
मन की आँखों से हर पल ही तुझको देखूं मन की आँखों से हर पल ही तुझको देखूं बाबा खड़े हैं पास मेरे दिल से दुआएं मांगूं बाबा मेरे
बाबा ने एडप्ट किया है किसको मेरी आत्मा को कहते हैं अभी तुमको मुझे याद न करना है इसलिए याद की यात्रा पर वो तत्पर रहो तो जब तुम्हारा विक्रम बनाया फिर तुम जानते तो नहीं कि मेरे से क्या वर्षा मिलेगा
ओम शांति காலை முரளி பாம் தாதா மதுபன் இனிய குழந்தைகளே அனாதைகளை பிரபுவிக்கும் அதிபதிகளுக்கும் உரியவர்களாக ஆக்குவதற்கு அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவித்து சந்தோஷதாமத்திற்கு அழைத்து செல்வதற்கும் தந்தை வந்துள்ளார் இனிய குழந்தைகளே அனாதைகளை பிரபுவிக்கும் அதிபதிகளுக்கும் உரியவர்களாக ஆக்குவதற்கும் அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவித்து சந்தோஷதாமத்திற்கு அழைத்து செல்வதற்கும் தந்தை வந்துள்ளார் கேள்வி ஒவ்வொரு கல்பத்திலும் தந்தை தனது குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொறுமை என்ன ஒவ்வொரு கல்பத்திலும் தந்தை தனது குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொறுமை என்ன இனிய குழந்தைகளே கவலையற்றிருங்கள் உலகில் அமைதியை ஸ்தாபித்து அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவிப்பது எனது கடமையாகும் குழந்தைகளாகிய உங்களை இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து உங்களை ராமராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்கே நான் வந்துள்ளேன் குழந்தைகளாகிய உங்களை திரும்பவும் அழைத்து செல்ல வேண்டியது எனது கடமையாகும் பாடல் உங்கள் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு கீழிறங்கி பூமிக்கு வாருங்கள் உங்கள் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு கீழிறங்கி பூமிக்கு வாருங்கள் வாருங்கள் ஓம் சாந்தி குழந்தைகள் பாடலை கேட்டார்கள் குழந்தைகள் பாடலை கேட்டார்கள் மாயையின் நிழல் படிந்து இது ராவண ராஜ்யம் ஆகிவிட்டதால் குழந்தைகள் தங்கள் அதி அன்பிற்கினியவரும் பரம அன்பிற்கினியவருமான பரமத்தந்தை மீண்டும் ஒரு முறை வர வேண்டும் என நினைவு செய்கின்றனர். அனைவரும் சந்தோஷத்தை இழந்துள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள். பாபா கூறுகின்றார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் வருகிறேன். நான் 5000 வருடங்களின் முன்னரும் வந்தேன். நான் மீண்டும் ஒரு முறை கல்பத்தின் சங்கம யுகத்தில் வந்துள்ளேன். தந்தை வந்து உங்களுக்கு பொறுமையை கொடுக்கின்றார். குழந்தைகளே கவலையற்றிருங்கள், குழந்தைகளே கவலையற்றிருங்கள், இது எனது பாகம் மாத்திரமே ஆகும். குழந்தைகள் கூறுகின்றார்கள், பாபா வாருங்கள், வந்து எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ராஜயோகம் கற்பியுங்கள். வந்து தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குங்கள். இந்நேரத்தில் அனைவருமே அனாதைகள், பெற்றோர் இல்லாதவர்களே அனாதைகள். அவர்கள் தங்களுக்குள் தொடர்ந்தும் சண்டை சச்சரவில் ஈடுபடுகிறார்கள். அனைவரும் மிகவும் சந்தோஷமற்று உள்ளார்கள். முழு உலகிலும் அமைதியின்மை நிலவுகின்றது. ஆகையாலேயே குழந்தைகளாகிய உங்களை துன்பத்தில் இருந்து அப்பால் அழைத்து செல்வதற்கும், ராவண ராஜ்யத்திலிருந்து உங்களை விடுவித்து சந்தோஷ தாமமான ராம ராஜ்யத்திற்கு உங்களை அழைத்து செல்லவும் நான் வந்துள்ளேன். தந்தை கூறுகின்றார், இது எனது கடமையாகும், இது எனது கடமையாகும். முழு உலகிற்கும், அதாவது ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒருவரே உள்ளார். அனைவரும் கூறுகின்றார்கள், ஓ எல்லையற்ற பாபா, நீங்கள் இப்பொழுது உங்கள் சிம்மாசனத்தை விட்டிறங்கி மேலிருந்து கீழே வாருங்கள். அவர் பிரம்மம் என்ற மிக பெரிய தத்துவத்தில் வசிக்கின்றார். இங்கே உயிருள்ளவர்களே உள்ளார்கள். அது பிரம்மானந்தம் என்றும் அழைக்கப்படுகின்ற ஆத்மாக்களின் இடமாகும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார், இது சந்தோஷமும் துன்பமும் நிறைந்த நாடகம். மக்கள் அனைவரும் சந்தோஷம் இழந்திருப்பதால் அவர்கள் அனைவருமே ஓ பரமாத்மாவான பரம தந்தையே என்று கூப்பி அழைக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலேயே பாடல் உள்ளது. குழந்தைகள் செய்துள்ள தவறு என்ன? அவர்கள் தந்தையை மறந்துவிட்டார்கள். உங்களுக்கு இலகு ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக கீதையின் கடவுளையும் அனாதைகளாக இருந்த உங்களை பிரபுவிற்கு அதிபதிக்கும் உரியவர்கள் ஆகியவரையும் அவர்களுக்கு தெரியாது. ஓ பிரபுவே, அனாதைகளை பிரபுவிக்கும் அதிபதிகளுக்கும் உரியவராக ஆக்குபவரே என பாடப்பட்டும் உள்ளது. அவர் அனாதையான பாரதத்தை பிரபுவிக்கும் அதிபதிக்கும் உரிய பாரதமாக மாற்றுகின்றார். பாரதம் பிரபுவிக்கும் அதிபதிக்கும் உரியதாக இருந்ததுடன் அது சதா சந்தோஷமாக இருந்தது. தூய்மையும் அமைதியும் செழிப்பும் நிலவின. இல்லற ஆச்சிரமம் இருந்தது. பாரதம் மகத்துவமாகவும் தூய்மையாகவும் இருந்தது. அங்கிருந்த மக்கள் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்களாகவும் முற்றிலும் விகாரமற்றவர்களாகவும் இருந்தனர் என்று பாடப்பட்டும் உள்ளது. இங்கே அவர்கள் அனாதைகளாகியுள்ளார்கள். அவர்களுக்கு வன்முறை என்றால் என்ன, அகிம்சை என்றால் என்னவென்பதும் தெரியாது. பசுக்கள் போன்றவற்றை கொள்வதே வன்முறை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், காம வாளை ஒருவர் மீது ஒருவர் பயன்படுத்துதலே வன்முறை ஆகும். ராவணன் பிரசன்னமாகி உள்ளதால் அனைவரும் தூய்மையற்றவர்களாகியுள்ளார்கள். தந்தை கூறுகிறார், சரீர உணர்வே முதல் இலக்க எதிரி, அதன் பின்னர் காமம் கோபம் உள்ளன. உங்களை அனாதைகள் ஆக்கியுள்ள இந்த 5 விகாரங்களே உங்கள் எதிரிகள். பாபா உங்களிடம் வினவுகின்றார், ஓ பாரத குழந்தைகளே, நீங்கள் பிரபுவிற்கும் அதிபதிகளுக்கும் உரியவர்களாக இருந்தீர்கள் எனவும், சத்திய யுகத்தில் இருந்த பொழுது நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தீர்கள் எனவும் உங்களுக்கு ஞாபகத்தில் உள்ளதா? இங்கு ஒருவர் தனது சரீரத்தை விட்டு நீங்கி செல்லும் பொழுது அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக மக்கள் கூறுகின்றார்கள். அவர் நரகத்தில் இருந்தே சென்றிருக்க வேண்டும் இல்லையா? எனவே பாரதம் இந்நேரத்தில் நரகமாக உள்ளதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இதுவே ஆள் நரகம் எனப்படுகின்றது. கருட புராணத்தில், அதாவது இந்து சமய நூல்களில் கதைகள் உள்ளன. வேறு எந்த நதியும் அல்ல, அனைவரும் நச்சுக்கடலிலேயே தொடர்ந்து மூச்சு திணறுகின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் துன்பம் விளைவித்து ஒருவர் மற்றவரை சந்தோஷமற்றவராக்குகின்றார்கள். தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார், இந்த இன்பமும் துன்பமும் நிறைந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஒரு கணம் நரகமும் மறு கணம் சொர்க்கமும் உள்ளது என்றோ, அல்லது அதிகளவு செல்வம் வைத்திருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று இல்லை. இல்லை, செல்வந்தர்களும் சந்தோஷம் மற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் முழு உலகமும் சந்தோஷமற்றுள்ளது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் உரியவர்களாக இருக்கின்றீர்கள். அவரை நோக்கியே நீங்கள் பாடுகின்றீர்கள். நீங்களே தாயும் தந்தையும், நாங்கள் உங்கள் குழந்தைகள். மக்களுக்கு எதுவும் தெரியாது, ஆகையால் அவர்கள் நீங்களே தாயும் நீங்களே தந்தையும் என்று லட்சுமி நாராயணனின் முன்னிலையில் பாடுகின்றார்கள். அவர்களுக்கும் தந்தையை தெரியாததால் அவர்கள் ராதை கிருஷ்ணரின் முன்னிலையில் இதனை பாடுகின்றார்கள். அவர்களுக்கு படைப்பவரான தந்தையையோ அல்லது அவரின் படைப்பையோ தெரியாது. இதுவே உலக சக்கரமாகும். இதனை மாயையின் சக்கரம் என்று அழைக்க முடியாது. ஐந்து விகாரங்களே மாயை என்று அழைக்கப்படுகின்றன. செல்வம் என்பது செழிப்பு என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் செழிப்பானவராக இருப்பீர்களா? நீங்கள் நீண்ட ஆயுள்களுடன் இருப்பீர்களா? உங்களுக்கு குழந்தை செல்வம் இருக்கட்டும். தந்தை மாத்திரமே இவ் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். ஏனைய அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருமார்கள். ஒருவர் மாத்திரமே அவர்கள் பாடுகின்ற ஞானக்கடல் ஆவார். அவர்கள் கீதையை வாசித்து இவை கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாசகங்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு கடவுளாக இருக்க முடியும்? உங்கள் வடிவத்தை மாற்றி இங்கே வாருங்கள் என்று அவர்கள் கூறும் பொழுது அவர்கள் மேலே இருக்கின்ற ஒரே ஒருவரையே கூவி அழைக்கின்றார்கள். ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்கள் வடிவங்களை மாற்றுகின்றீர்கள். தந்தையும் மனித சரீரத்திலேயே வருகின்றார். அவர் எருதின் மீது சவாரி செய்து கொண்டு வருவதில்லை. பாபா, நீங்களும் எங்களை போன்றே உங்கள் வடிவத்தை மாற்றி ஒரு மனித சரீரத்தில் வருகின்றீர்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். நான் ஓர் எருதிற்குள்ளோ மீனிற்குள்ளோ முதலைக்குள்ளோ வருவதில்லை. முதன் முதலில் மக்களின் தந்தையான பிரம்மாவினூடாகவே மனித உலகம் உருவாக்கப்படுகின்றது. எனவே உங்களுக்கு இரு தந்தையர் உள்ளனர். ஒருவர் நீங்கள் ஓ பாபா அநாதைகளை பிரபுவிக்கு அதிபதிகளுக்கும் உரியவர்களாக ஆக்குபவரே வாருங்கள் என்று நீங்கள் கூறுகின்ற பரமாத்மாவான பரம தந்தை சிவன் ஆவா. பின்னர் நீங்கள் ஞான சூரியன் உதிக்கும் பொழுது என்றும் பாடுகின்றீர்கள். ஞான சூரியனும் அதே அதிமேலான தந்தையே ஆவா. இந்நாடகம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாடகமும் பாரதத்தை அடிப்படையாக கொண்டதாகும். ஏனைய அனைத்தும் கிளை கதைகள். பாரதத்தின் தேவ தர்மம் மேன்மையானதும் முதற்தரமானதுமாகும். தேவ தர்மமும் தெய்வீக செயல்பாடுகளும் மேன்மையானவை. இப்பொழுது அவர்கள் தங்கள் சமயத்திலும் செயலிலும் சீரழிந்துள்ளனர். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நான்கு பிரதான சமயங்கள் உள்ளன. முதலாவது தர்மம் தேவ தர்மமாகும். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே சக்தியுகத்தின் ஸ்தாபனை பணியை மேற்கொள்வார். அவரே தந்தையான சொர்க்க கடவுள். தந்தை கூறுகின்றார், நான் சக்கரத்தின் சங்கம யுகத்தில் ஒரு முறை மாத்திரமே வருகின்றேன். நீங்கள் இப்பொழுது பிரபுவிற்கும் அதிபதிக்கும் உரியவர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே அநாதைகளை பிரபுவிற்கும் அதிபதிக்கும் உரியவராக்குகின்றார். மனிதர்களால் மனிதர்களுக்கு தற்காலிக சந்தோஷத்தை மாத்திரமே வழங்க முடியும். இது துன்ப உலகமாகும். மக்கள் தொடர்ந்தும் விரக்தி கூக்குரல் இடுகின்றார்கள். பாரதம் சந்தோஷ உலகமாக இருந்தது, அது இப்பொழுது துன்ப உலகமாகும். அவர் அமைதி தாமத்திலிருந்து வந்துள்ளார். நாடகம் இப்பொழுது முடிவடைய உள்ளது. இந்த ஆடை பழையதாகியுள்ளது. வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் தூய்மையாக இருங்கள். உங்கள் தந்தையான நான் தூய சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்கே வந்துள்ளேன். அது தூய்மையாக இருந்தது, இப்பொழுது தூய்மையற்றதாகியுள்ளது. அரை கல்பத்திற்கு ராமராஜ்யமும் அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யமும் உள்ளது. இப்பொழுது நீங்கள் கடவுளின் மடியில் இருக்கின்றீர்கள். இது இறை குடும்பமாகும். தாதா பாட்டனா சிவபாபா ஆவா, பிரஜாபிதா பிரம்மாவே பாபா ஆவா, இதுவே உண்மையாகும். அசரீரியான தந்தை இவருக்குள் பிரவேசித்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் மனித சரீரத்திற்குள் பிரவேசித்துள்ளார். அந்த தந்தையே இங்கமர்ந்திருந்து ஆத்மாக்களாகிய உங்களுடன் உரையாடுகின்றார். அவர் ஆன்மீக சத்திர சிகிச்சை நிபுணர் என அழைக்கப்படுகின்றார். அவர் ஆத்மாக்களுக்கு ஊசியேற்றுகின்றார். ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு உட்படுவதில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் ஆத்மாக்கள் எவ்வாறு உட்படாதிருக்க முடியும்? ஆத்மாவிலே சம்ஸ்காரங்கள் உள்ளன. அவற்றிற்கு ஏற்ப ஆத்மா பிறவி எடுக்கின்றார். பரமாத்மாவான பரம தந்தையை குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஓ தூய்மையாக்குபவரே, பரமாத்மாவான பரம தந்தையே என அனைவரும் அவரை நினைவு கூறுகின்றனர். நீங்களே இந்த மனித உலக விருட்சத்தின் விதையான தந்தை. நீங்களே உயிர் உள்ளவரும் ஞான கடலும் என்று அனைவரும் அவரை நினைவு செய்கின்றார்கள். ஆத்மாவிலேயே ஞானம் முழுவதும் உள்ளது. பின்னர் உங்கள் சம்ஸ்காரங்களுக்கு ஏற்ப நீங்கள் கல்வியினூடாக அரசர்களாகுகின்றீர்கள். தந்தையும் ஞான சம்ஸ்காரங்களை கொண்டிருக்கின்றார். அவர் உலகின் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானத்தை கொண்டிருக்கின்றார். அவர் உங்களை முக்காலங்களையும் பார்ப்பவர்களாகவும் ஆக்குகின்றார். நீங்கள் அசரீரி உலகிலிருந்து வருகின்றீர்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். பிரம்ம தத்துவங்களை கடவுள் என்று அழைக்க முடியாது. தந்தை வந்து பேசுகின்ற ஞானமே கீதை என்று அழைக்கப்படுகின்றது. தந்தையே வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். வேறு எவரும் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதில்லை. ராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட உள்ளது என்பதாலேயே நீங்கள் தூய்மையாக வேண்டும். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் உங்களை தூய்மையாக்கி உங்களை பிரபுவிக்கும் அதிபதிகளுக்கும் உரியவர்கள் ஆக்குகின்றார். எவருக்கும் உலக சக்கரத்தையும் தெரியாது, இந்த நாடகம் அனாதியானது அழிவற்றதும் ஆகும். ஆத்மாக்கள் அனைவரும் அழிவற்ற பாகங்களை கொண்டிருக்கின்றார்கள். பரமாத்மாவிற்கும் ஒரு பாகம் உள்ளது. சிவன் அவ்வளவு பெரிய இலிங்கம் அல்ல என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். அவர் பரமாத்மாவான பரம தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். ஒரு ஆத்மாவின் வடிவம் என்ன? ஒளியான நட்சத்திரமாகும். ஓர் அற்புதமான நட்சத்திரம் நெற்றியின் நடுவில் பிரகாசிக்கின்றது. அத்தகைய சின்னஞ்சிறிய ஆத்மாவிற்கு அத்தகைய பெரிய பாகம் உள்ளது. ஓர் அற்புதமாகும். தந்தை கூறுகின்றார், ஆத்மாவான எனக்கும் ஒரு பாகம் உள்ளது. நான் பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு அதிகளவு சேவை செய்கின்றேன். இந்த நேரத்தின் பாகம் அற்புதமானது. குழந்தைகளாகிய உங்கள் பாகங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் தொடர்கின்றன. நடிகர்களும் வரிசை கிரமமானவர்கள். அனைவரிலும் முதலாவதாக பாபாவை உள்ளார். தந்தை தன்னிடம் உள்ள ஞானம் அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. இப்பொழுது முயற்சி செய்து உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருங்கள். நீங்கள் விரும்பிய ஆசனத்தை பெறுங்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து நீங்கள் பெறும் வெகுமதிக்காகவும் எல்லையற்ற சந்தோஷத்திற்காகவும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உலக தாய் ஞான தேவி என்று அழைக்கப்படுகின்றார். அவர் எங்கிருந்து ஞானத்தை பெற்றார்? பிரம்மாவிடம் இருந்து. பிரம்மாவிற்கு அதனை கொடுத்தவர் யார்? பரமாத்மாவான சிவனாவார். பிரம்ம குமாரர்களும் பிரம்ம குமாரிகளும் இந்த ஞானத்தை பிரம்மாவினூடாக பெறுகின்றார்கள். பின்னர் பிராமணர்களாகிய நீங்கள் இந்த யாகத்திற்கு கருவிகளாகுகின்றீர்கள். இது உருத்திர ஞான யாகம் என்று அழைக்கப்படுகின்றது. இதிலேயே பழைய உலகம் முழுவதும் அளிக்கப்பட உள்ளது. விழாக்கள் அனைத்தும் இச்சங்கம யுகத்திற்குரியவை. சிவனுக்கும் பதிலாக அவர்கள் கிருஷ்ணரின் இரவை பற்றி பேசியுள்ளதுடன் கிருஷ்ணரின் பிறப்பும் இரவில் இடம்பெறுவதாகவும் சித்தரித்துள்ளார்கள். அவர்கள் சிவனின் இரவான சிவராத்திரியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. கலியுகம் இரவும் சத்திய யுகம் பகலுமாகும். சிவன் வந்து இரவை பகலாக மாற்றும் பொழுது அதுவே சிவ ஜெயந்தி எனப்படுகின்றது. அது எல்லையற்ற இரவும் பகலும் ஆகும். இச்சிவ சக்தி சேனை பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும். நீங்கள் எவ்வாறு மறைமுகமான முறையில் கற்கின்றீர்கள் என்று பாருங்கள். நீங்கள் யோக சக்தி மூலம் ஒரு ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். உங்களுக்கு ராஜ்யத்தை பெற்று தருகின்ற புராதன ராஜயோகம் மிகவும் பிரபல்யமானது. அனைவரும் தூய்மையாகுகின்றார்கள். ஆத்மாக்கள் இந்த ஞானத்தை கிரகிக்கின்றார்கள். எவருக்கும் ஆத்மாவை பற்றிய ஞானம் இல்லை. அங்கே சக்தி யுகத்தில் ஆத்மாவில் ஞானம் இருந்த போதிலும் அவர்களுக்கு கடவுளினதோ அல்லது படைப்பினதோ ஞானம் இருப்பதில்லை. பிராமணர்களாகிய உங்களுக்கு மாத்திரமே இந்த ஞானம் உள்ளது. ஆன்மீக சேவை செய்யும் நீங்களே அதி மேன்மையானவர்கள். ஒரேயொரு பயணியே மனவாட்டிகளாகிய உங்கள் அனைவரையும் அழகானவர்களாக்குவதற்காக வருகின்றார். ஒரேயொரு பயணியே உள்ளார். ஏனைய அனைவரும் மனவாட்டிகள். பிரஜைகள் ஆகுபவர்களினதும் முக்தி தாமத்தில் நீண்ட காலம் இருக்க போகின்றவர்களினதும் ஊர்வலம் மிகவும் நீண்டதாகும். மணவாளன் அனைவரையும் அலங்கரித்து அனைவரையும் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்லவே வருகின்றார். அவர் நுழம்பு கூட்டம் போன்று அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்வார். அச்சா
சித்தாரும் யாக்கா குட் மார்னிங்.
இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்போதோ காணாமல் போய் இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, கலங்கரை விளக்கமாகுங்கள். ஒரு கண்ணில் அமைதி தாமமும் மறு கண்ணில் சந்தோஷ தாமமும் இருக்கட்டும். இத்துன்ப உலகை பார்த்தும் பார்க்காதீர்கள். கலங்கரை விளக்கமாகுங்கள். ஒரு கண்ணில் அமைதி தாமமும் மறு கண்ணில் சந்தோஷ தாமமும் இருக்கட்டும். இத்துன்ப உலகை பார்த்தும் பார்க்காதீர்கள். இரண்டாவது, தந்தையை போன்று ஞானம் நிறைந்தவர்களாகி எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் பெற்றுள்ள ஞானத்தை பிறருக்கும் கொடுங்கள். இரண்டாவது, தந்தையை போன்று ஞானம் நிறைந்தவர்களாகி எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் பெற்றுள்ள ஞானத்தை பிறருக்கும் கொடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு பெரிய இதயத்துடன் செய்கின்ற சேவையின் உடனடி பலனை பெறுகின்ற ஓர் உலக உபகாரியாகுவீர்களாக. நீங்கள் ஒரு பெரிய இதயத்துடன் செய்கின்ற சேவையின் உடனடி பலனை பெறுகின்ற ஓர் உலக உபகாரியாகுவீர்களாக. ஒரு பெரிய இதயத்துடன் சேவை செய்கின்ற குழந்தைகள் அந்த சேவையின் பெரிய உடனடி பலனை பெறுகின்றார்கள். நீங்கள் ஒரு பணியை மேற்கொள்ளும் பொழுது அதை ஒரு பெரிய இதயத்துடன் செய்வதுடன் பிறரை ஒத்துழைக்க வைப்பதிலும் ஒரு பெரிய இதயத்தை கொண்டிருங்கள். உங்களுக்காகவோ அல்லது உங்கள் ஒத்துழைப்பான சகபாடிகளுக்காகவோ சிறிய இதயத்தை கொண்டிராதீர்கள். ஒரு பெரிய இதயத்தை கொண்டிருப்பதனால் தூசும் தங்கமாகும். பலவீனமான சகபாடிகள் சக்தி மிக்கவர்களாகுவதுடன் வெற்றியும் அசாத்தியமானதிலிருந்து சாத்தியமானதாக ஆகுகின்றது. இதற்கு நான் எனும் உணர்வை அர்ப்பணியுங்கள். நீங்கள் ஒரு பெரிய இதயத்தை கொண்ட ஓர் உலக உபகாரியாகுவீர்கள். ஸ்லோகம். காரணத்தை தீர்வாக மாற்றுவதே பிறருக்காக ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்ட நலன் விரும்பியாகுவதாகும். காரணத்தை தீர்வாக மாற்றுவதே பிறருக்காக ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்ட நலன் விரும்பியாகுவதாகும். ஓம் சாந்தி.